மத்தேயு 6:9-10 வரைக்கும் நான் படிக்கிறேன். அதை நீங்க கவனமா பார்க்கலாம் உங்க பைபிள்ல. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஜெபம் பண்ணலாம். சகாயம் பெற்றிட கிருபாசன மண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான சகாயத்தை நீர் செய்யும்படிக்கு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இதோ இந்த வசனங்களை எடுத்து பேசுகிற எனக்கும் கேட்கிற எல்லோருக்கும், வெறும் மனித சத்தமாக இருந்து விடாமல் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆடுகளாக மெய்ப்பனுடைய சத்தத்துக்காக ஏங்கி இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய ஒரு சத்தம் கேட்டா எங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கலிகோர்ந்து இந்த இடத்தை விட்டு போகும். அவர் சத்தத்தை கேட்க உதவி செய்ய மாண்டவரே. அவ்யானவரே, நீர் வந்து இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்தும், இயேசுவை காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய சந்தோஷத்தோடு இந்த கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். நம்ம ஜபத்தை பத்தி படிச்சுட்டு வரோம். எல்லா மதத்தில் இருக்கிற மனிதர்களும் ஜபம் பண்றாங்க. முஸ்லிம்ஸ் ஜபம் பண்றாங்க, இந்துஸும் ஜபம் பண்றாங்க, அந்த புத்திஸ்ட் அவங்களும் ரொம்ப ஜபம் பண்றத நம்ம பார்க்கலாம். சாத்தானுடைய சபை அப்படின்னு ஒரு சபை இருக்கு, அதுல அங்க சேட்டனிஸ்ட் அப்படின்னு வாங்க சொல்ல போனா அவங்க கூட ஜபம் பண்றாங்க. உலக மனிதர்கள், கடவுளை நம்பாதவர்கள், உலக மனிதர்களும் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து வரும்போதுதான் அவங்க ஜபம் பண்றது இல்லைங்களா? ஆபத்து வரும்போதுதான் கோயிலுக்கு போறது, மற்ற நேரங்கள்லாம் போறது இல்லை. ஆபத்து வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போக போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான், இக்கட்டு வந்தாதான், அப்பதான் ஆண்டவர் தேவை அவங்களுக்கு. அப்படிதான் உலக மனிதர்கள். அப்படி பார்த்தனா எல்லாரும் ஜபம் பண்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கிறிஸ்தவர்கள் சபைக்கு போறவங்களும் ஜபம் பண்றதான் செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எதை குறித்து ஜபம் பண்றாங்க? நூத்து கணக்கான காரியத்தை குறித்து அவங்க ஜபம் பண்ணலாம். அன்றாண்டு அப்பத்துக்காக ஜபம் பண்ணலாம், அவங்களுக்கு அனுதினமும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜபம் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தா அதுக்காக ஜபம் பண்ணலாம். சுகம், நல்ல சுகம், குடும்ப சந்தோஷமா இருக்கணும், புருஷ மனைவி சமாதானமா இருக்கணும், பிள்ளைகளுடைய நல்லது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜபம் பண்ணலாம். கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அற்புதங்களுக்காக ஜபம் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள் ஏதாவது மாறணும்னு ஜபம் பண்ணலாம். பாருங்களா, அந்த மாதிரி அநேக காரியங்களுக்காக ஜபம் பண்றது அவிவசுவாசிகளும் ஜபம் பண்றதை பார்க்கலாம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் விரும்புறதுக்கும், இந்த காரியங்களுக்காக, நான் சொன்ன காரியங்களுக்காக ஜபம் பண்றதுக்கு பரிசுத்தாவியனுடைய பெரிய மறுரூபமாக்கக்கூடிய கிரியை தேவையே கிடையாது. ஏன்னா இத்தனை காரியங்களுக்கு, உடம்பு சரியாகணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்க கூடாது, இது எல்லாமே ஒரு அவிவசுவாசியும் ஆசைப்படுறான். அவிவசுவாசிக்கும் இது தேவை. மறுபடியும் பிறந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஜபம் பண்றதுக்கும் ஒரு அவிவசுவாசி பண்ற ஜபத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒரே வித்தியாசம்தான். தேவ ராஜ்யத்தின் பிள்ளை அவன் பண்ற ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய முக்கியமான ஆசை, அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை, எல்லா ஆசைகளையும் அது கவர்ந்த ஒரு ஆசை வந்து தேவன் மகிமைப்படும். அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஒரு அவிவசுவாசிக்கும், மறுஜென்மம் அடைந்தவனுக்கும், மற்றவனுக்கும் பண்ற ஜெபத்துக்கு இதுதான். அவனுடைய ஆசைகள் எல்லாமே எதுல அடங்கியிருக்கு? இந்த ஆசைகள்லாம் நிறைவேறதுனால தேவன் மகிமைப்படும். அதுல தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு வித்தியாசத்தை. ஏன் தேவன் தான் அவனுக்கு, தேவனை அவன் நேசிக்கிறவன், தேவனை மிகுந்த பொக்கிஷமாக அவன் மதிக்கிறவன், அவனுக்கு தேவன் என்ன கொடுப்பாரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இல்ல, அவனுக்கு தேவையானது தேவன் தான். ஆண்டவரை வந்து ஒரு அலாவிதன் அற்புத விளக்கு மாதிரி அவருக்கு தேவையானதெல்லாம் திடீர்னு எனக்கு எனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணுவேன், நான் ஜபம் பண்ணுவேங்க. திடீர் திடீர்னு அலாவுதீன் அற்புத விளக்கு தேய்க்கிற மாதிரி, திடீர்னு ஆண்டவர் வேலைக்கார மாதிரி அவருக்கு எடுத்துட்டு வந்து தந்துடணும். அப்படியே ஜபத்தை அவன் பயன்படுத்த மாட்டான். பாருங்களேன், அவனுடைய பெரிய தேவை கடவுள். அந்த கடவுள் மகிமைப்படணும், அதுதான் அவனுக்கு. அதுக்காகத்தான் நான் வாழ்றேன் அப்படின்னு இருக்கிறவன் தான் கடவுளுடைய, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய உரிய மகன். ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, ஒரு மனிதனோ ஒரு மக்களோ ஜெபம் பண்றது கவனிச்சு பாருங்க, அவங்க ஜெபம் பண்றதுல நம்ம பார்த்து சொல்ல முடியும் அவங்க எதுக்காக வாழ்றாங்க. அவங்க ஜெபத்தை வச்சு சொல்ல முடியும் அவங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம் எதுன்றது. பாருங்களேன், அதை வச்சு நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி சரியான விதத்தில் ஜெபம் பண்ணோம்னு நம்ம கத்துக் கொடுக்கிறார். பாருங்களா, இந்த கர்த்தருடைய ஜெபத்துல தான் படிச்சுட்டு வரோம். முதலாவது என்ன பார்க்கிறோம், ஜெபம் பண்ணும்போது எங்கள் பிதாவே, கடவுள் வந்து பிதாவாக பார்க்கணும். பிதா நம்மை தேவைகள் நம்மை குறித்து எல்லாமே அறிந்து வச்சிருக்கிற அன்பான பிதா, அதோடு பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, சாதாரணப்பட்ட பிதாவாக அவர் நினைக்க கூடாது. எப்படிப்பட்ட பிதா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா. பரலோகத்தில் எங்க இருக்கிறாரு, பரலோகத்து சிங்காசனத்தில் மேகாதிபதியாக ஆளுக செய்கிற பிதா. அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்றோம்னா அவர்கிட்ட பேசுறோம், அவருக்கு நம்ம கூப்பிடுறோம். பாருங்களேன், அது உண்மையா நம்புறோமா, யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாஸ்ட் நான் காலையில ஜெபம் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாட்டி ஜெபம் பண்ண, எத்தனை பேர் நீங்க உண்மையா நம்புறீங்க பரலோகத்தின் அதிபதி ராஜா கிட்ட நம்ம பேசுறோம்னு. அதை நம்பணும்னா ஜெபத்துல வந்து அங்கேயும் இங்கேயும் திரும்புறது, அங்கேயோ இங்கேயோ ஏதோ அவர் ஜெபம் பண்ணும்போது தான் சில வேலைகள் இருந்து அந்த டைம்ல தான் பண்றது. அது பண்றது அப்படியா நம்ம ஜெபத்தை நம்ம நினைக்கிறது. ஒரு அவிசுவாசி இங்க வந்து உட்கார்றாங்க, அவங்க சபையை பார்க்கும்போது ஜெபம் பண்ணும்போது இந்த மக்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட பேசுற மாதிரி எல்லாருமே ஸ்ட்ரிக்டா அட்டென்ஷனா இருக்கிறாங்களேன்ற ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்க முடியுமா? அப்படித்தானே ஒரு சபை இருக்கணும். ஒரு அவிசுவாசி உள்ள வந்தானா, அம்மா நான் தேடுகிற கடவுள் இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு முகம் குப்புறா உழுவணும். அப்படியா நம்ம நடந்துக்கிறோம்? சில நேரங்களில் பரலோக அதிபதி கிட்ட பேசுறோம். தேவ தூதர்கள், பிரதான தேவ தூதர்களே, சேராஃபீம் எல்லாம் ஒரு உலகத்தை ஒரு விரல்னால கூட தூக்க முடியும், அவ்வளவு பலம் உள்ளவர்கள். அவங்களாம் கடவுளுக்கு முன்னாடி நடுநடுங்கிக்கிட்டு கொதிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு நிக்கிறாங்க. நம்ம அந்த கடவுள்கிட்ட பேசினா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸா தூங்குவோம், பாதி தூக்கத்துல. அப்படியா நம்ம ஜபத்துல ஈடுபடுறது? எவ்வளவு அட்டென்ஷனா நம்ம நிக்கணும். ஒரு 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 நேஷனல் ஆந்தம் பாடுறோம்னா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்ன்றமே, பரலோகத்து தேவன் கிட்ட பேசுறோம் நம்ம எப்படிங்க இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அதை நம்ம பார்த்துக்கணும். முதலாவது கடவுள்கிட்ட பேசுறோம், அது ரெக்கக்னிஷனோடு நம்ம பேசணும். அந்த தேவன் கிட்ட வந்து நம்ம பேசும்போது அதை பேசி முடிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோம்னு ஆமேன்னு சொல்ற விதத்தை பாருங்களேன். எல்லாரும் ஜெபத்தை கேட்டாங்களா இல்லையான்னு கூட ஆமேன் ஆமேன்னு எங்கெங்கயோ சத்தம் கேட்குது. எல்லாம் ஒரு அட்டென்ஷனோடு சொன்னோம்னா அது எப்படி இருக்கும்? அப்படித்தாங்க நம்ம ஜெபம் பண்ணணும். அது ஒரு பயன்பாடுக்காக நம்ம யோசிச்சுக்கணும். சரி, முதலாவது பெட்டிஷன், கடவுள் யாருன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் முதலாவது விண்ணப்பம், நம்ம செய்யற விண்ணப்பம் என்ன, நம்ம செய்யற விண்ணப்பம் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் சரியான ஜெபம் இருக்கணும். முதலாவது விண்ணப்பம், இது ஒரு கேனப்பி பெட்டிஷன் வாங்க, அதாவது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு விண்ணப்பம். வேற எல்லா விண்ணப்பங்களும் இதற்காகத்தான். எது என்ன அந்த விண்ணப்பம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதான் முதல் ஜபம், அதான் முதல் விண்ணப்பம். ஏன் இந்த உலகத்தில் எல்லாமே அவருக்காகத்தான். ரோமர் 11:36 போட்டிருக்கு, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறது எதுக்காக தெரியுமா? அவரால் தான் வந்துச்சு, அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது. நீ வாழ்றது அவருக்காக வாழ்ற, நீ அதை தெரியாம வாழ்ந்தீன்னா நரகத்துக்கு தான் போற. நீ வாழ்றதுல அர்த்தமே இல்ல, உன எதுக்கு கடவுள் படைச்சாருன்றதுக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ற. ஏன் இந்த வேசனம் என்ன சொல்லுது? அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்காகத்தான் எல்லாத்தையும் படைச்சார். படைத்த நோக்கம் தெரியாத வாழ்கிறவர்களா இருப்போம். ஆண்டவர் மகிமையை நம்ம புரியாம இருந்தா, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அவர் நாமம் பரிசுத்தப்படும். ஏன்? அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர், நம்மள படைத்தவர், நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்படி இருக்கிற தேவனை நம்ம நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தணும் இல்லைங்களா? அப்படி அவர் கடன்பட்டிருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தணும் அதற்காகத்தான். ஆனா அந்த இந்த உலகத்தில் அது நடக்குதா? இந்த உலகத்தில் அநேகர் அவரை மகிமைப்படுத்துறது இல்லை. ஏன் மகிமைப்படுத்துறது இல்லைன்னா, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் மனிதர்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்து, ராஜ்யனாவே ஆள்றது இல்லைங்களா, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் ஆளுகை செய்து, அந்த ராஜ்யம் வந்து இந்த உலகத்தில் கடவுளுடைய சித்தம் இல்லாமல் இன்னொரு சித்தத்தை செய்ய வைக்குது. அந்த ராஜ்யத்தினால தான் கடவுளுக்கு ரொம்ப அவமானமோ தூஷணமோ, கடவுள் பேர்ல ரொம்ப அவமானம் நடக்கிறது இந்த உலகத்தில். ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஒரு ராஜ்யம் இங்க வேலை செய்யுது, அதுக்காகத்தான் அப்படி நடக்குது. கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுது, இன்னொரு ராஜ்ய மனிதர்களுடைய இருதயத்தை ஆளுகிறதுனால தான் கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படாம இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல கடவுளுடைய நாமம் எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? அவர் ராஜ்யம் வருவதனால் இல்லைங்களா. அதான் முதலாவது, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. எப்படி பரிசுத்தப்பட முடியும் இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை உடைச்சுக்கிட்டு உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. அதான் செய்யறோம். உங்களுடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. பிசாசின் ராஜ்யத்தை உடைச்சுக்கிட்டு உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. பாருங்களேன், எந்த மனுஷனோ மனுஷியோ, பாவத்தில் வாழ்ற மனுஷன், பிசாசின் வாழ்ற மனுஷன், அவன் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? சுயநலம். நான், எனக்கு ஆதாயம், எனக்கு நடந்தாதான் கடவுள். சுயநலத்துக்காக வாழ்ற மனுஷன் கடவுளுடைய மகிமைக்காக வாழ முடியாது. அவன் மாறணும்னா என்ன ஆகணும்? பிசாசன் ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள அவன் வரணும். அதுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உங்களுடைய நாம எப்படிதான் பரிசுத்தப்படுத்த முடியும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதனால தான் பரிசுத்தப்பட முடியும். உங்களுடைய ராஜ்யம் வரும்போது ஒரு பாவி தன் பாவ குற்ற உணர்வை உணர்ந்து, சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு ஜென்மமா, சுயத்துக்காக வாழ்ந்து அழிய போறேன்னு, நான் உன்னத நோக்கத்துக்காக வாழணும்னு அவன் சுயநல உடைஞ்சு போய் கடவுளுடைய நாமத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறான். பாருங்களா, அப்பதான் அவர் ராஜ்யம் வருது. சரி, அவருடைய ராஜ்யம் பாருங்க, ஒரு அழகான கனெக்ஷன் இதுல இருக்கு. முதலாவது உங்க நாமம் பரிசுத்தப்படணும். அந்த நாமம் பரிசுத்தப்படுறது எப்படி? அவருடைய ராஜ்யம் வருவதுனால். சரி, அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு மத்தியில் அவர் ராஜ்யம் வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, பரலோகத்தில் அவருடைய சித்தம் நடக்கிறத போல பூமியில அவருடைய சித்தம் நடக்கிறதுனால தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய ராஜ்யம் எங்க வந்திருக்கிறது எப்படி நம்ம பாக்குறது? பரலோகத்தில் எப்படி கடவுளுடைய சித்தமெல்லாம் நிறைவேறுதோ, அந்த மாதிரி பூமியில எல்லோரும் செய்யும் போது அந்த இடத்தில் தேவ ராஜ்யம் வந்திருக்கு. பாருங்களா, பியூட்டிஃபுல் கனெக்ஷன் இல்ல, அருமையான கனெக்ஷன். பாருங்களா, இதுல கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படணும், அவருடைய ராஜ்யம் வரும்போது அவர் நாமம் பரிசுத்தப்படுது, அவர் ராஜ்யம் வந்தது, அவருடைய சித்தம் பூலோகத்தில் நடக்கப்படும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் ராஜ்யம் வந்திருக்குது. பாருங்களேன், ரொம்ப ஒரு ரியல் அவுட் வாக்கிங், ஒரு நேச்சுரலா நடக்குது. கடவுள் ராஜ்யம் வருது, அவருடைய சித்தம் செய்யப்படுது, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுது. இது மூணு பிரிக்க முடியாத அருமையான ஒரு இது இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம மூணாவது பெட்டிஷனை பார்க்க போறோம். என்னது அது? மூணாவது பெட்டிஷன் படிங்க.
உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதைத்தான் நம்ம படிக்க போறோம். அதுல ரெண்டு காரியம் பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய சித்தம் செய்யப்படணும். ரெண்டாவது, எந்த விதத்தில் செய்யப்படணும்? பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் செய்யப்படணும். இந்த ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். உங்களுடைய சித்தம் செய்யப்படணும். கடவுளுடைய சித்தம்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், ரொம்ப தியாலஜி இதுல அடங்கியிருக்கு. ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன்னா, பைபிள் வந்து கடவுளுடைய ரெண்டு சித்தத்தை வெளிப்படுத்துது. ஒன்னுக்கு பேர் வந்து அவருடைய ரகசிய சித்தம், இல்லைன்னா அவருடைய ஆணையின் சித்தம், அவருடைய இறையாண்மையின் சித்தம். அதுதான் பைபிள் சொல்றத பார்க்கலாம். ஒரு சித்தம், நம்ம வந்து அவருடைய இறையாண்மை சித்தம் வரணும்ன்றதுக்காக இங்க ஜெபம் பண்ணல. ஏன்னா அவருடைய இறையாண்மை சித்தம் யாருக்குமே தெரியாது. அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கி எல்லாமே தன்னுடைய மகிமைக்கு ஏற்படும், தன் நோக்கத்துக்கு செயல்படும்படிக்கு அவருடைய சித்தம் இருக்குது, அவர் ஆணை இருக்கிறது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல எல்லாமே இன்னொரு அதுக்கு ஒரு வார்த்தை வந்து காட்ஸ் பெர்மிசிவ் வில். இந்த உலகத்துல எல்லாமே பல காரியங்களை அவர் அனுமதிக்கிறாரு. அது அனுமதிக்கிறது வந்து அவருடைய ஆணையின் சித்தத்துல அடங்கி இருக்குது. பாவம் தன்னுடைய முழு ஓட்டத்தை ஓடணும்னு அனுமதிச்சிருக்கிறார். அது ஏன் அவருடைய நோக்கத்துக்காக அது அனுமதிச்சிருக்கிறார்? அது அவருடைய ரகசிய சித்தம், இறையாண்மையின் சித்தம். அது பைபிள் வெளிப்படுத்துது. அதுக்காக இங்க ஜெபம் பண்ணல நம்ம. கடவுளுக்கு இன்னொரு சித்தமும் இருக்கு, அவர் விருப்பத்தின் சித்தம். அப்படின்லாம், ஒரு விருப்பத்தின் சித்தம், அந்த விருப்பத்தின் வெளிப்படுத்தின சித்தம்னு சொல்லலாம். அதுதான் பைபிள்ல இருக்கக்கூடியது. பாருங்களா, ரெண்டு சித்தம், அவர் ரகசிய சித்தம், அதை பத்தி நம்ம பேசல இப்போ. அவருடைய சாவரன் வில், அதை பத்தி நம்ம பேசல. அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வில், இஸ் ரிவீல்டு வில், அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பைபிள் என்ன காட்டுது, பைபிள் என்னத்தை அறிவிக்குது, இதுதான் கடவுள் விரும்புறது, இதுதான் கடவுளுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்துது, அவருடைய விருப்பத்தின் சித்தம். பாருங்களேன், நம்ம ஒரு காரியத்தை விரும்பலாம், அது ஆனா ஒரு காரியம் நம்ம அனுமதிக்கலாம், அது என்னுடைய விருப்பமா இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா. சில காரியங்கள் நம்ம வீட்டில் கூட நம்ம அனுமதிக்கலாம், ஆனா அது எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி தான் கடவுளுடைய இறையாண்மை திட்டம், அது எல்லாமே அவருக்கு விருப்பத்தினால அனுமதிக்கல, அது சில காரியங்களால அனுமதிக்கிறார், ஆனா அது அவருடைய விருப்பம் இல்ல. அவருடைய விருப்பம் என்ன என்பதை பைபிள்ல நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்களேன், அவருடைய விருப்பம் எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது, நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. சில பேர் என்னன்னா ஒரு தப்பான ஐடியா, என்ன நடந்தாலும் கடவுளுடைய சித்தம் நடக்கட்டும், கடவுளுடைய சித்தம் நடக்கட்டும். அது ரொம்ப தப்பான எண்ணம். கடவுளுடைய சித்தம் வந்து அல்டிமேட்டா அவருடைய இறையாண்மை சித்தம் நடக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல பைபிள் வெளிப்படுத்துகிற அவருடைய விருப்பத்தின் சித்தம் நடந்துகிட்டு இல்ல, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய சித்தம் நடந்துகிட்டு இல்ல, அது கடவுள் வந்து அவருடைய சித்தம் எந்த இடத்துலயும் நடக்கும். உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து எருசலேமை ரட்சிக்கணும்னு பார்த்தார் இல்லீங்களா. எருசலேமே எருசலேமே நான் கண்ணீர் விட்டு அழுதார், எத்தனை தடவை நான் உன்னை சேர்க்கணும்னு பார்த்தேன். அதான் அவருடைய விருப்பத்தின் சித்தம், ஆனா அது வரல இல்லீங்களா. அவர் கண்ணீர் விட்டார் நம்ம பார்க்கிறோம். பேதுருவன் சொல்றாரு, இதே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பணும்னு தேவன் விரும்புகிறார் இல்லீங்களா. அதான் ஒரு விருப்பத்தின் சித்தம். நம்ம இங்க ஜெபம் பண்றது வந்து அவருடைய விருப்பத்தின் சித்தத்துக்காக, அவருடைய வெளிப்படுத்தின சித்தத்துக்காக. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இதுல என்ன கேட்கிறோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்முடைய சித்தம் நடக்கல, இந்த உலகத்தில் உம்முடைய இந்த மனிதர்களுடைய இருதயத்தில் உம்முடைய ஆட்சி இல்ல, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படல, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் ஃபுல்லா நடக்கல, மற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் ஃபுல்லா நடக்கல, உலகத்துல உம்முடைய சித்தம் ஃபுல்லா நடக்கல, பிசாசன் ராஜ்யம் தான் நடக்குது, பிசாசன் சித்தம் தான் நடக்குது, அதுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதுக்கு விரோதமா, அந்த சித்தத்துக்கு விரோதமா உன் ராஜ்யம் வரட்டும், உன் சித்தம் நடக்கட்டும், அதுக்கு விரோதமாக நாங்கள் எலும்பி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இப்படி இருக்கிறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இப்படியே தொடர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, இது மாறணும் ஆண்டவரே, அப்படின்றதுக்காக உங்களுடைய சித்தம் நடக்கணும்னு ஜெபம் பண்றோம். புரியுதுங்களா, கடவுளுடைய சித்தம்னா என்னன்றதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய வெளிப்படுத்துதலின் சித்தம். ரெண்டாவதாக, இதை எப்படி செய்யணும்னு போட்டிருக்கு, எப்படி செய்யணும்னு போட்டிருக்கு,
செய்யப்படுகிறது போல,
பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியப்படணும். ஏன், இந்த உலகம் மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, அறியாமையில இருளாயிருக்கிறது, பாவத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிறது, துக்கத்தினால் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகம் போய் பரிபூர்ணமான பரலோகத்தில் அவர் சித்தம் எப்படி செய்யப்படுதோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் செய்யப்படணும்னா அது எவ்வளவு பெரிய ஜபம் நமக்கு தெரியுதா. ரொம்ப விசுவாசம் வேணும் இந்த மாதிரி ஜபம் பண்றதுக்கு, ரொம்ப பெரிய உயர்ந்த ஜபம். பாருங்க, இதுல ஒன்னு கவனிச்சு, நம்ம கடவுளுக்கு என்ன செய்யறோன்றது எல்லாமே அதுல அடங்கி இல்ல. நம்ம கடவுளுக்கு என்ன செய்யறோன்றது ரொம்ப முக்கியம் இல்ல, கடவுளுக்கு நம்ம செய்யறத எப்படி செய்யறோன்றது முக்கியம். பாருங்களேன், அதான் இங்க போட்டிருக்கு, எப்படி செய்யணும், கடவுளுடைய பிதாவின் சித்தத்தை நம்ம எப்படி செய்யணும்ன்றாரு, அதுக்கு ஒரு மாடல் கொடுக்கிறார், இந்த மாதிரி செய்யுங்க, பிதாவின் சித்தத்தை செஞ்சா இந்த மாதிரி செய்யணும். எப்படி செய்யணும், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல். எவ்வளவு உயர்ந்த ஸ்டாண்டர்ட் மாடல், உன்னால் யோசிக்க முடியுமா, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல். பரலோகத்துல கடவுளுடைய சித்தத்தை யார் செய்யறது, யார் இருக்காங்க பரலோகத்துல கடவுளை விட்டா, தேவ தூதர்கள் இல்லைங்களா, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயம், அவங்க எப்படி கடவுளுடைய சித்தத்தை செய்யறாங்க. பைபிள்ல பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுது, அதுக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தலாம். நான் 7 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கேன், பரலோகத்துல கடவுளுடைய சித்தம் எப்படி செய்யப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. முதலாவது, கடவுளுடைய சித்தம் ரொம்ப பிரத்யேகமா செய்யப்படுது, எக்ஸ்க்ளூசிவ். எப்படின்னா, பரலோகத்துல வேற எந்த சித்தத்துக்கும் இடமே கிடையாது, அது மட்டும்தான் அங்க இருக்கிறது, ஒரே சித்தம். கடவுள் என்ன விரும்புறா அதை தான் செய்வாங்க. எங்க மனைவி என்ன விரும்புது, பாட்டி என்ன விரும்புது, சித்தி என்ன விரும்புது, அதெல்லாம் நடக்காதுங்க. கடவுள் என்ன விரும்புறார் அதுதான் செய்யப்படும் பரலோகத்தில். பாருங்களா, பிரத்யேகமாக வேற எதை குறித்தும் உங்களுக்கு அக்கறை இல்ல. கடவுள் ஒரு காரியத்தை விரும்பினா இந்த உலகத்துல என்ன ஆகுது, கடவுள் ஒண்ணு விரும்புறாரு, மனுஷருங்க ஒண்ணு விரும்புறாங்க. நம்ம எதை செய்யணும், கடவுள் சித்தத்தை தான் செய்யணும். அப்போஸ்தலருங்க வந்து போய் நிக்கிறாங்க சனிதிரிய சங்கத்துக்கு முன்னாடி, இன்னுமே இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க பேசக்கூடாது, அவர் உயிர்த்தெழுதலை பத்தி நீங்க பேசக்கூடாது. அப்போஸ்தலருக்கு பதில் கொடுத்தாங்க, நாங்கள் தேவன் பேச்ச கேட்கிறதா, உங்க பேச்ச கேட்கிறதா, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த தானியல் கதையில அந்த மூணு வாலிபருங்க கடவுள் சொல்லி இருக்கிறார், எந்த சொரூபத்தையும் நீ வச்சு ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு. அந்த நேபுகாத்நேசர் ஒரு பெரிய விக்கிரத்தை எழுப்பினார், எழுப்பிட்டு அந்த மூணு பேர் எல்லாரையும் அதை வணங்கணும், வணங்காதவர்களுக்கு அவங்க கழுது அவங்க நெருப்புல போடுவேன்ட்டார். இந்த மூணு பேர் வணங்கல, நாங்க வணங்க மாட்டோம், எங்க கடவுளை தான் நாங்க வணங்குவோம், உருவத்தை சொரூபத்தை நாங்க வணங்க மாட்டோம், இப்படியே நிக்கிறாங்க. கோபத்தில் அவர் என்ன பண்றாரு, ஏழு தடவை அந்த அக்கினி சூளையை எரிச்சு விட்டுட்டு உங்களை போடுவேன் அப்படின்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பார்க்கலாம் எந்த கடவுள் உங்களை வந்து காப்பாத்துறாருன்னு. அவங்க சொல்றாங்க பதில், எங்க கடவுள் எங்களை வந்து காப்பாத்த முடியும், ஆனா எங்க கடவுள் எங்களை காப்பாத்தாம போனாலும், நாங்க எரிஞ்சு சாம்பலா போனாலும், நீ வச்ச சொரூபத்தை நாங்க வணங்க மாட்டோம், கடவுளுடைய சித்தத்தை செஞ்சவர்களா சாவோம் நாங்க. அப்படி ஏதாவது பிரத்யேகமாக என்னத்தான் ஆகட்டும், யார் தான் சொல்லட்டும், நேபுகாத்நேசராவது சொல்லட்டும், கொம்பனாவது சொல்லட்டும், அவர் சித்த பிரத்யேகமாக பரலோகத்தில் அப்படித்தான் செய்யப்படுது. வேற எங்க காம்படிஷனே கிடையாது பரலோகத்தில் பாருங்களேன். அடுத்ததாக கடவுளுடைய சித்தம் முழுமையாக எல்லா விஷயத்திலையும் செய்யப்படுது. ஏஞ்சல்ஸ் பாருங்களேன், அவருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, போய் ஒரு மனுஷங்கிட்ட பேசு, சில நேரங்களில் ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் பேசு, சில நேரத்தில் ஒரு பரிசுத்தவான் கிட்ட போய் பேசு, சில நேரத்தில் ஒரு பாவி கிட்ட போய் பேசு, சில நேரங்களில் போய் ஆறுதலா பேசு, சில நேரங்களில் கடிந்து கொள்ளு அப்படின்றாரு. சில நேரங்களில் அவர் போய் ஒரு ப்ராமிஸ கொடுக்கணும், சில நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும், சில நேரங்களில் காப்பாத்து, சில நேரங்களில் அடி அப்படின்னுலாம் அனுப்புறாரு. ஆனால் அந்த தேவ தூதர்கள், நான் வெறும் ஆறுதலான பேச்சு தான் பேசுவேன்னு இருக்கிறது இல்லை, அவர் என்ன சொல்றாரோ எல்லாத்திலையும் கீழ்படுகிறது. பாருங்களா, தேவ தூதர்கள் பல இடங்களில் பார்க்கலாம், ஒரு தனிமையா ஒரு பெண் இருக்குது வனாந்திரத்தில், யாருமே அதை கேர் பண்ணல, புள்ள சாவ போது ஆகார், அந்த புள்ள சாவ போது, அந்த நேரத்தில் தேவதூதன் அங்க இறங்கி வர பாருங்களேன். அந்த நேரத்தில் ஒரு தனியான ஒரு பெண்ணுகிட்ட, அது மாத்திரம் இல்ல, இயேசுக்கு இயேசு பிறப்பா மேரி கிட்ட அறிவிக்க போனது ஒரு தேவதூதன், யோசேப்பு குழப்பத்தில் நிரம்பி இருக்கும் போது அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க போனது ஒரு தேவதூதன், மெய்ப்பர்கிட்ட அது அறிவிக்க போனது தேவ தூதர்கள் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பவுல் வந்து ஒரு கப்பல்ல மாட்டிக்கிட்ட ஒரு எல்லோரும் சாக போறோம் போது ஒரு தேவ தூதன் அங்க போய் அவர் ஆறுதல் படுத்துறாரு. அதே தேவ தூதர்கள் தான் ரெவலேஷன்ல என்ன பாக்குறோம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சாவணும்னு இந்த உலகத்தில் உக்கிர கோபாக்கினே கொற்றவரும் தேவ தூதன் தான். வெறும் நல்ல காரியத்தை மாத்திரம் இல்ல, எந்த காரியத்தை கடவுள் கட்டளை இடுறாரோ அது செய்வாங்க அவங்க பாருங்களேன். அதே மாதிரிதான் பாக்குறோம் தேவ தூதர்கள், அதே அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை மாத்திரம் செய்யறது இல்ல, நம்ம அப்படித்தான் பல நேரங்கள்ல. ஆனா தேவ தூதர்கள் முழுமையாக கடவுளுடைய சித்தத்தை கீழ்படுகிறாங்க, அது கசப்போ இனிப்போ ஆறுதலோ மிரட்டலா இருக்கோ அவங்க செய்யறது எல்லா விதத்திலையும் தேவன் சித்தத்தை செய்யறாங்க, கஷ்டமோ ஈஸியோ. ஒரு உதாரணம், ஆபிராம் உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். ஆபிராமுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார், இதை நீ செய்யணும் வெளிப்படுத்தினார். என்ன செய்யணும், உனக்கு இருக்கிற அருமையான ஒரு பிள்ளையை நீ எடுத்துட்டு போய் அதை ஒரு தகன பலியாக எனக்கு பலி கொடுக்கணும். ஆபிராம் குழுகுலன்னு இருந்திருக்குமா அது செய்யறது, பா வேதனைனா வேதனை, ஒரே புள்ள, அதை நீ யாராவது வேலைக்காரனை வச்சு செஞ்சுக்க, இல்ல யாராவது கொடுத்து அனுப்பணும், நீயே போய் வெட்டணும், நீயே போய் வெட்டணும். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு தூக்கம் வந்திருக்குமா, எவ்வளவு கஷ்டம், இல்ல இல்ல நான் அதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம், இல்ல என்னத்தான் அது தேவனுடைய, எனக்கு ஈஸியா இருக்கோ கஷ்டமா இருக்கோ அது தேவனுடைய சித்தமா ஆயிடுச்சுன்னா அது என்னத்தான் ஆகட்டும் நான் செஞ்சே செய்வேன் புறப்பட்டார். அதுதான் முழுமையாக தேவன் சித்தத்தை செய்யுது. பரலோகத்தில் பிரத்யேகமாக செய்யறாங்க, முழுமையாக செய்யறாங்க. ரெண்டாவது வார்த்தை, அது அறகுறையா செய்யறது இல்லை பாருங்களேன். ஒரு கீழ்ப்படிதல் வந்து அது எப்படி ஆரம்பிச்சோன்றது இல்ல, அது எப்படி முடிச்சோன்றதுல தான் இருக்கு. யுவர் வில் பி டன் என்ற வார்த்தையை பாருங்க, அது அறகுறையா செஞ்சு விடுறது இல்ல, முடிக்கிறது. அப்படி முடிப்பாங்க, எந்த காரியத்தை இருந்தாலும் அவங்க முடிப்பாங்க. பாருங்களேன், நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம்னா கடவுளுடைய சித்தம் டன்ன்றதே கிடையவே கிடையாது. கடவுள் சித்தம் பிரசங்கிக்கப்படுது, கடவுள் சித்தம் பாடப்படுது, கடவுள் சித்தம் புகழப்படுது, அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்றோம். ஆனா டன்ன்றதே கருதுல, எங்க டன்னே ஆவறதில்ல. கடவுள் சித்தத்தை பேசுறோம், அதை கேட்கறோம், அதை இது பண்றோம், ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை. அப்படி சித்தத்தை கேட்கறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் டன். அந்த மாதிரி டன் ஆகிற மாதிரி இங்கேயும் ஆகும். அதான் அவர் சொல்றது, முழுமையாக முழுமையாக. அடுத்ததாக கடவுளுடைய சித்தம் உடனடியாக கீழ்படியப்படுது. உடனடியாக பாருங்களேன், பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து அந்த கடைசி நிக்க மூமெண்ட்ல வராங்க அப்படின்லாம் பாருங்களேன். அந்த ஆகார் அந்த புள்ள சாவுற நேரத்தில் அந்த செகண்ட்ல கடவுள் ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, உடனே வராங்க. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார், உபவாசம் இருந்து இப்ப சாகுற மாதிரி அந்த நேரத்தில் வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டுகிட்டு இருந்தார், அந்த நேரத்தில் வராங்க. ஏன் தேவ தூதர்கள் வந்து உடனடியாக கடவுள் சித்தத்தை நிறைவேற்றாங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் காபிரியல் சொல்றார், நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன் நின்று அவர் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவர் முதல் கை அசைச்சார்னா போதும், கண்ணில் இப்படி காமிச்சார்னா போதும், இதுதான் அவருடைய விருப்பம்னா உடனடியாக போய் செய்யறது. யோசிக்கிறது இல்ல, கேள்வி கேட்கறது இல்ல, வாக்குவாதம் இல்ல, அவர் அசைச்சா போதும், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். அதனாலதான் தேவ தூதர்கள் ஒருவேளை ரெக்க இருக்கு போல, ரெக்க பைபிள் அவ்வளவு இல்ல, சில இடங்கள்ல பாக்குற ரெக்க. ஏன் ரெக்கனா ரொம்ப ஸ்பீடா போய் செய்யுது, ரொம்ப ஸ்பீடா. யோசிச்சு பாருங்களேன், தேவ தூதர்கள் அப்படிதான் செய்யறாங்க. அடுத்ததாக முதலாவது பிரத்யேகமாக, ரெண்டாவது முழுமையாக, மூணாவது உடனடியாக, அடுத்ததாக தொடர்ந்து செய்யறாங்க. தொடர்ந்து தேவ தூதர்கள் ஒண்டி கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுனால டயர்ட் ஆயிருது இல்ல. பாருங்களேன், எங்கேயாவது தேவ தூதர்கள் சில நேரம் அவர் சித்தத்தை செய்யாம விட்டாங்கன்னு போட்டிருக்கா? நோ, அவருடைய சித்தத்தை முழுமையாக செய்யறாங்க, லேப்ஸே இல்ல. ரெவலேஷன்ல போட்டிருக்கு, இரவும் பகலும் தேவனுடைய சித்தத்தை, தேவனை சேவிக்கிறார்கள் இரவும் பகலும், கண்டினியூஸ். அடுத்த ஒரு வார்த்தை, ஊக்கத்தோடு செய்யறாங்க. ஊக்கத்தோடு, ஊக்கம்னா பத்தி எறிகிற ஆர்வத்தோடு செய்யறாங்க. ஒரு வேண்டா வெறுப்பா இல்ல, ஒரு அறகுறையா கேள்வி கேட்டுக்கிட்டு தயக்கத்தோடு இல்ல. அங்க ஊக்கத்தையும் தீவிரத்தையும் பார்க்க முடியும். சேராஃபிம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சேராஃபிம் என்றது அவர் ஊக்கத்தினால, அனல்னால, அவர் எந்த அளவுக்கு நிறைஞ்சு கடவுள் மேல இருக்கிற அன்புனால ஊக்கத்துல நிறைஞ்சிருக்கிறான்னு பத்தி எரியறது தான் சேராஃபிம் என்றதுக்கு அர்த்தம். பத்தி எரியற ஊக்கம், கடவுள் ஒண்ணு சொல்லிட்டார்னா போதும், ஊக்கத்தோடு செய்யறாங்க. ஆனா இந்த பூமியில நம்ம ஆராதனை ஊக்கத்தோட நடக்குது, எவ்வளவு ஃபார்மல் ருட்டீனா போகுது. போன வாரம் ஆராதனை பண்ணோம், இந்த வாரம் ஆராதனை பண்ணோம், போன வாரம் ஜெபம் பண்ணோம், இந்த வாரம் ஜெபம் பண்ணோம். அப்படியே ஊக்கம் எங்க இருக்குது? உதடுதான் பாடுது, இருதயம் வாய மூடிக்கிட்டு இருக்கு. அவருடைய அருமையான சத்தியங்களை உதடினால தான் நம்ம பிரசங்கம், செத்த உதடினால தான் பிரசங்கம் பண்றோம் இல்லைங்களா? ரொம்ப ஃபார்மாலிட்டி இங்க போகுது. ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை. நித்திய 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 காலமா டெய்லி இரவும் பகலும், நம்ம வாரத்துல ஒரு நாள் தாங்க ஆராதனை பண்றோம் இப்படி வந்து. ஆனா அங்க ஒரு ஒரு செகண்டும் ஆராதனை பண்றாங்க, ஒவ்வொரு செகண்டும் ஊக்கத்தோட அனலா ஆராதிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அப்படி அங்க ஆராதனை நடக்குது. ஒரு நாளும் போன வாரம் பண்ணனேன், நேத்து பண்ணனேன்றதே வருது இல்ல, ஊக்கத்தோடு தொடர்ந்து பண்றாங்க. பாருங்களா, அப்படிதாங்க பரலோகத்துல நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணோம். அவருடைய முகத்தை பார்த்து எப்பொழுது ஆராதிக்கிறாங்க. அடுத்ததாக கடவுளுடைய சித்தம் சுத்த நோக்கத்தோடு செய்யப்படுது. சுத்த நோக்கம் என்ன நோக்கம்? அவருடைய சித்தம் செய்யறது கடவுள் மகிமைப்படணும் என்பதற்காக. பரிசேயர்ங்க கடவுளுடைய சித்தத்தை செஞ்சாங்க, எப்படி? அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களும் தர்ம காரியங்கள் செஞ்சாங்க, அவங்களும் உபவாசம் பண்ணாங்க, அதெல்லாம் கடவுளுடைய சித்தம் தான். ஆனா எந்த நோக்கத்தோடு செஞ்சாங்க? மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் அது கெட்டு போனது, அது கெட்டு போனது. ஒரு பால்ல திடீர்னு ஒரு கற்பாம்பூச்சி விழுந்துருச்சுன்னா அது எப்படி அசிங்கமா போகுது? அந்த மாதிரி தான் தவறான நோக்கத்தோடு செய்யறது கெட்டு போறது இல்லைங்களா? ஆகவே அடுத்ததாக கடைசியாக கடவுளுடைய சித்தம் ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்யப்படுது. ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்யப்படுது நம்ம பார்க்கலாம். எங்கேயுமே தேவ தூதர்கள் கடவுளுடைய சித்தத்தை முறுமுறுப்போடு செய்யறத நம்ம பார்க்கல, ஒரு மகிழ்ச்சியோடு செய்யப்படுறத பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு அம்மா அந்த பையனுக்கு சொல்லிச்சு, அவன் பையன் தான் உட்காரு அப்படின்னு. அவன் உட்கார மாட்டேன்றான். உட்காரலன்னா என்ன செய்யறது, தலையில ஒரு கொட்டு கொடுத்து உட்காருச்சு. அவனுக்கு பிடிக்கல உட்காரு, ஆனா உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அவன் சொல்றான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா வெளியில தான் நான் உட்காடுறேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் நிக்கிறேன் அப்படின்னு. அவங்க அம்மா சவால், நான் உள்ளுக்குள்ள நிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கடவுளுடைய சித்தத்தை பல விதத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யறோம். வெளியில தான் நீ வந்து பாட்டு பாடுற ஆராதிக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அந்த மாதிரி தேவ தூதர்கள் ஒருபோதும் அவங்க வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணுன்னு கிடையாது. கடவுளுடைய சித்தத்தை மகிழ் அவர் சித்தம் தெரிஞ்சவுடன் ஒரு ஸ்பிரிங் மாதிரி எகிரி குச்சி உடனே செய்யறாங்க. பாருங்களேன், பரலோகத்திலிருந்து பரலோகம் விட்டு இன்பமான இடம், அந்த இடத்தை விட்டு வரணும்னாவே எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு. ஈஸியா இந்த உலகத்தை வந்து பாக்குறது, அசிங்கத்தெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கஷ்டமான வேலையை சந்தோஷத்தோடு கடவுள் சித்தத்தை செய்யணும்னு இறங்கி வராங்க தேவ தூதர்கள். பரலோகத்தில் செய்யறத பாக்குறோம் இல்லைங்களா. ஆகவே சரி, எந்த கடவுளை சித்தம் செய்யணும், எந்த விதத்தில் செய்யணும், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் செய்யணும். பரலோகத்தில் எப்படி செய்யப்படுது, ஏழு வார்த்தைகள் பிரத்யேகமாக செய்யப்படுது, முழுமையாக செய்யப்படுது, உடனடியாக செய்யப்படுது, தொடர்ந்து செய்யப்படுது, ஊக்கமாக செய்யப்படுது, சுத்த நோக்கத்தோடு செய்யப்படுது, மகிழ்ச்சியோடு செய்யப்படுது. தான் பார்க்கணும், பரலோகத்தில் செய்யப்படுகிறது. நம்ம இந்த ஜபத்தை பண்ணும் போது என்ன பண்றோம், ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் இருதயத்துக்குள்ள வரட்டும். ஏன் மாம்சம் பல விதத்தில் உலக ஆசைகள்ல இழுக்கப்படுது, உலகம் என்ன இழுக்குது, மாம்சம் என்ன இழுக்குது, அதுக்கு விரோதமாக உம்முடைய சித்தம் இந்த விதத்தில் செய்யப்படட்டும் ஆண்டவரே, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல். இந்த ஜபம் எப்படின்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்ச மக்கள் மாதிரி நம்ம வாழணும். ஜோஷுவா காலேபை பத்தி போடும்போது, காலேபை பத்தி அவர் ஓன்லி ஃபாலோ WHOLLY, அவன் முழுமையாக கர்த்தரை பின்பற்றினான், அப்படி நம்ம வாழணும். அதுதான் இந்த ஜபம் நமக்கு சொல்லுது. பாருங்களேன், இது நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்களேன், நம்ம எவ்வளவு குறையா இருக்கிறோம்னு தெரியும். இந்த ஒவ்வொரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இதானுங்க நம்முடைய பிரச்சனையே. நம்முடைய பிரச்சனை என்ன, ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாரு, நான் சபைக்கு வரேன், சபைக்கு வந்து ஆண்டவர் பத்தி ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆண்டவர் சித்தம் நிறைவேறணும் அப்படி இப்படி எல்லாம் ஜபம் பண்றோம். ஆனா ஒரு சில வாழ்க்கையில இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல ஒண்டி ஆண்டவரே சித்தம் வந்துடக்கூடாது, ஏன் இவர் விருப்பத்தின்படி அந்த இடத்துல நடக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் சித்தம் முழுமையாக செய்யப்படாத எத்தனை பகுதிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு, அதானுங்க நம்ம கெடுக்கிறது, அதானுங்க நம்ம வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குறது. எத்தனை இடங்கள்ல ஆண்டவருடைய சித்தம் முழுமையாக செய்யப்படுறது இல்ல, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியில் செய்யப்படணும்னா நான் பரலோகத்தில் வாழ்ற மாதிரி இந்த உலகத்துல நினைச்சு வாழணும், நான் பரலோக குடிமகன் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வாழணும். பிரத்யேகமாக அவர் சித்தத்தை செய்யறோமா, யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஒன்னு சொல்றாங்க, இவங்க ஒன்னு சொல்றாங்க, நம்ம மனசு ஒன்னு சொல்லுது, உலகம் ஒன்னு சொல்லுது, சமுதாயத்துக்கு பயம், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யறத நம்மளை கட்டுப்படுத்துதா, எந்த ரூல் நம்மளை கட்டுப்படுத்துது? உலகம் என்ன சொல்லுதோ, சமுதாயம் என்ன சொல்றதோ அதை பேச்சு கேட்கறதுக்கு நான் இங்க இல்ல, கடவுள் என்ன சொல்றார் அதை தான் நான் செய்வேன். அதுக்கு உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, அதான் பிரத்யேகமா செய்யப்படுறது. பாருங்களேன், கடவுள் என்ன சொல்றார், எந்த ஏரியாலையும் முடிக்காம கம்ப்ளீட்டா, அது உடனடியாக உடனடியாக பாருங்களேன். கடவுள் தன்னுடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துறார். அவர் வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தின உடனே எத்தனை தட நம்முடைய கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம், அது உடனடியா கீழ்ப்படியாம யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய கட்டளைகளின் வழிகளில் நான் ஓடுகிறேன். ஆனா நம்மளோ யோசிச்சு பாருங்க, வாரம் வாரம் நான் என்ன பிரசங்கம் பண்றேன், தேவனுடைய வெளிப்படுத்தின சித்தத்தை தான் பிரசங்கம் பண்றேன். என் கதையா வந்து சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை தான் நம்ம படிக்கிறோம் வார வாரம். ஆனா மனசுல இருக்கக்கூடிய பெரிய வேதனை பாரம் என்ன தெரியுமா, அதுல எத்தனை பேருக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறோம், ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் தேவைப்படுது உங்ககிட்ட, யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு மாரடிக்க வேண்டியது இருக்குது உங்ககிட்ட. ஒழுங்கா பைபிள படிங்கயா, அதுல தானேயா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு. அதான் ஆண்டவருடைய சித்தம், இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை நீ தியானி. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அது எத்தனை தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா ரொம்ப சோகமானது என்ன, அதை செய்யறதில்ல இல்லைங்களா, அதை செய்யறதில்ல. அது கண்டினியூல் ஒபீடியன்ஸ், கண்டினியூல் ஒபீடியன்ஸ் இருக்கணும். ஒரு வாரம் செய்யறது, ஆமா இன்னைக்கு பாஸ்டர் பைபிள் படிக்கிறத பத்தி எடுத்தார், ஜபத்தை பத்தி எடுத்தார், அதனால அவர் ஒரு வாரம் நல்லா ஜபிப்பார். அப்படி இல்ல, ஏஞ்சல்ஸ் கண்டினியூலா செய்வாங்க, தொடர்ந்து செய்வாங்க. பாருங்களேன், அந்த வாரம் சாமனுடைய வீட்டுல ஏதோ ஒன்னு செஞ்சிருது. அந்த டைம்ல கடவுள் புன்னக இருக்கும் போது, கடவுள் சந்தோஷமா நம்மளை பார்க்கும் போது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா எப்போ நம்ம தலைமையில மேகங்கள் வர மாதிரி தெரியுதோ, எப்போ நம்ம தலைமையில கடவுளுடைய பிரசன்னத்தையே நம்ம உணராம இருக்கிறோமோ, எப்போ ஒரு வெறுமை, ஒரு ட்ரைனஸ், நம்ம எவ்வளவு பாவிகள், பாவ உணர்வு நமக்குள்ள இருக்கோ, அந்த நேரத்திலயும் நான் கடவுளுடைய சித்தத்தை தான் செய்வேன்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்களேன். சந்தோஷமா உற்சாகமா இருக்கும்போது தான் செய்யறது இல்ல, எந்த நேரத்திலையும் கடவுளுடைய சித்தத்தை தொடர்ந்து செய்யணும். அதான் பரலோகத்தின் படி செய்யறது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் கடவுளுடைய சித்தத்தை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் அது கீழ்படுகிறீங்க. கடவுளுடைய சித்தத்தை நம்ம செய்யறோமா, நம்ம வாழ்க்கையில செய்யறோமா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன கடவுளுடைய சித்தம் என்ன. நீ உன்னை ஆசீர்வதிக்கிற இல்லைங்களா, ஐ வில் பிளஸ் யூ, நீ ஆசீர்வாதமா வாழணும், அதான் என்னுடைய விருப்பம். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறவனே பாக்கியவான். அந்த மாதிரி ஜபத்துல நம்ம இருக்கிறோமா, ஆண்டவருடைய வழியில வளர்றோமா. ஏன் நம்ம குடும்பத்துல கடவுளுடைய சித்தம் என்ன, ஏன் மனைவிகளே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் ஜெபம் பண்ணீங்கன்னா, கடவுளுடைய சித்தம் உங்களுக்கு தெரியாதா, வீட்டுல எப்படி நடந்துக்கணும். மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு என்ன சத்தமே காணோம், மறந்துட்டீங்களா அந்த வசனத்தை, கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்க புருஷர்களுக்கு கீழ்படிங்க. அதான் காட்ஸ் வில். அப்படி இருக்கா, மனைவிகளே கடவுளுடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்னா புருஷருக்கு கீழ்படிந்து நடக்கணும். நீங்க உங்க குடும்பத்துல மனைவிகளே கடவுளுடைய சித்தத்தை செய்றீங்களா, யோசிச்சு பாருங்க. புருஷருங்க யோசிச்சு பாருங்க, புருஷனுக்கு சந்தோஷம், அதை முதல்ல சொல்லிட்டாரு அப்படின்னு. புருஷருங்க நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய சித்தம் உங்களுக்கு என்ன. புருஷர்களே கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல் உங்க மனைவிகளை அன்பு கூறுங்க. அவங்களுக்கு மனைவி வயசாயிருச்சு, திருமணம் ஆயிருச்சு அப்படின்றதுனால அவங்கள வெறுக்காதீங்க, அவங்கள கசந்து கொள்ளாதீங்க. அவங்கள கிறிஸ்து அன்பு கூறுற மாடல், என்ன மாதிரி மாடல், அப்படி அன்பு கூறுங்க. அவங்க பலவீன பாண்டமா இருப்பதனால் அவர்களோடு விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்க இல்லைங்களா, விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதான் கடவுளுடைய சித்தம், அவர்களை கனப்படுத்தி நடந்து கொள்ளணும். புருஷர்களுக்கு தான் குடும்பத்துல கடவுளுடைய சித்தம். ஏன் பிள்ளைகளா இருக்கிறீங்க, நம்மள உடலியவரு அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு வீட்டுல கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன, நீ கடவுளுடைய சித்தத்தை செய்றீங்களா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய சாபம் நம்ம ஊர்ல வந்திருக்கு தெரியுமா, நம்ம இந்த ஜெனரேஷன்ல வந்திருக்கு. அடங்கா பிள்ளைங்க, அடங்கா விடாதீங்க தான் பிள்ளைங்க, அடங்குறதே இல்லை. என்ன மோசமான ஒரு சாபம் தெரியுங்களா, அந்த ஜெனரேஷனே தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் உருப்படாத போறது, வேலையில உருப்படுறது இல்ல, அவங்க வாழ்க்கை நல்லா வர்றது இல்ல, ஃபியூச்சர் நல்லா வர்றது இல்ல, கெட்டு கடவுளுடைய சாபங்க. ஏன் உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா கடவுள் கொடுக்கிற ஒரே ரூல் தான் என் வில், உன் தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக, அதான் அவர் கொடுத்த சித்தம். அதை பண்ணினா அவர் கொடுத்த பத்து கட்டளைகளையும் ஒரே கட்டளைகளை தான் பிராமிஸ கொடுத்திருக்கிறார், அது இதுல தான் கொடுத்திருக்கிறார். உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா உன் தகப்பன் தாயும் நீ ஆனர் பண்ணு, உனக்கு நீண்ட லைஃப், சந்தோஷமான லைஃப நான் கொடுக்கறேன். என் வாழ்க்கையில அது மனசுல பதிஞ்சிச்சு தெரியுமா, நான் விசுவாசி ஆன பிறகு நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு இல்ல. எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவுதான் இருக்கட்டும், அவங்கள நல்லா பாத்துக்கணும், அவங்கள மதிக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்துக்க கூடாது, அவங்க பேச்ச கேட்டுக்கணும் இல்லைங்களா. ஆண்டவருக்கு விரோதமா தான் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் இல்லாத விஷயங்கள அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நான் கத்துக்கிட்டேன் இல்லைங்களா. அது அது அதுதான் நம்ம வாழ்க்கையின் சீக்ரெட், சக்சஸுக்கு சீக்ரெட். ஆனா அடங்குறதே இல்ல, அப்பா அம்மா பேச்சு கேட்காம எத்தனை பிள்ளைங்க முன்னேறது இல்ல, வாழ்க்கையில தேர்றது இல்ல, அடிவாங்கி அடிவாங்கி கெட்டு போற ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு போயிடுறாங்க, இச்சை ரோகங்களுக்கு உட்படுத்தி போயிடுறாங்க. என்ன மோசம், போன வாரம் நியூ இயர் செலிப்ரேஷன், எவ்வளவு பயங்கரமா நடந்து போச்சு எல்லாம் பாருங்களேன். எவ்வளவு டெரபிள் சீன் பெங்களூர்ல. இது என்ன சோதம் குமாராக்கு தான் போயிட்டு இருக்கு. இவங்க மேலாம் கடவுளுடைய கோபாக்கினா வந்துகிட்டு இருக்கு. அங்க குஜராத்ல அங்கே இங்கே அழிவு வந்த மாதிரி பெங்களூருக்கு சீக்கிரம் அழிவு வர்றதுக்கு ஒரு சிக்னல் இது. கோபாக்கின வரதான் போகுது இவங்க மேல. இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாலிப பிள்ளைங்க பெற்றோருக்கு அடங்காம எப்படி கெட்டு போகுதுங்க பாருங்களேன். தான் நம்ம பார்த்துக்கணும் கடவுளுடைய சித்தம் பிள்ளைகளுக்கு என்ன, பெற்றோர்கள் அப்பா குடும்பத்தில் நான் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னா என் தகப்பன் தாயும் கனம் பண்ணி நடக்கணும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கறோம் சபையாக கடவுளுடைய சித்தம் என்ன, நாம் பரிசுத்தமான மக்களாக வைராக்கியம் உள்ள மக்களாக ஜெல்லஸ் ஃபார் குட் வர்க்ஸ், ஜெல்லஸ் ஃபார் நற்கிரியை செய்வதற்கு நாம் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாக எனர்ஜி நிறைந்தவர்களாக இருக்கணும். எனர்ஜி நமக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க. நமக்கு எனர்ஜி எங்க பாஸ்டர் எனர்ஜி இருக்கு, என் வேலையை செய்யறதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிருது, மற்ற வேலையை செய்யறதுக்கு எங்க எனர்ஜி எங்க இருக்குது, சபை வேலையெல்லாம் எங்க செய்யறது யோசிச்சு பாருங்க. எப்ப பாரு உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு கடவுள் கொடுத்த பிரஷியஸ் டைம் வீடியோ கேம்ஸ்ல இன்டர்நெட்ல யூடியூப்ல இருக்கிற கதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எங்க நேரம் இருக்க முடியும், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ரிலையன்ஸ் ஜியோ 3 மாசம் இப்ப 6 மாசம் ஃப்ரீயா அவங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கான். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, யூடியூப்ல அதையும் இதையும் இதையும் பார்த்துக்கிட்டு வெறும் காசிப்ஸ் வெறும் தேவையில்லாத பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் அதுல போகுது? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கா, இரவும் பகலும் மொபைல்ல நோண்டிக்கிட்டு தியானமா இருக்கிற மொபைல்ல நோண்டிக்கிட்டு இருக்க எவ்வளவு நேரம் அதுல போது யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேவனுடைய ஜனங்களாக எனர்ஜி நிறைந்திருக்கணும். டிவியை பார்த்துக்கிட்டு எந்திரிக்காம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்டர்நெட் எல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ட ஃபேட்டையும் அதையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க எனர்ஜி இருக்க முடியும், எங்க ஸ்டாமினா இருக்க முடியும்? ஒரு எந்திரிச்சு போய் காலையில ஒரு எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, ஒரு வாக்கிங் நம்ம செய்யக்கூடாது. நம்ம உடம்ப சயின்டிபிகேஷனோடு பார்த்துக்கணும்ன்றார் ஆண்டவர். நம்ம உடம்புக்கு பயங்கர எனர்ஜி இருக்கணும்ன்றார் ஆண்டவர். நம்ம அதை பார்த்துக்கிறோமா? ஐயோ இவர் என்ன எக்ஸசைஸை பத்தி எல்லாம் பேசுறாருன்னா அது ஆண்டவருடைய சித்தங்க. உங்க உடம்புக்கு அந்த எனர்ஜி இருக்கா இல்லன்னா என்ன பண்ணணும்? காலையில நம்ம இடம் சர்ச்சு இடம் வாங்கியிருக்கிறோம். அந்த சர்ச்சுக்கு இடம் பக்கத்துல ஒரு நல்ல பார்க்கு. அந்த பார்க்கை எவ்வளவு டெவலப் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வர போட்டிருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் போய் பாருங்களேன். அங்க போய் ஒரு வாரத்துல ஒரு 2 நாளோ 3 நாள் போய் ஒரு 10 தடவை வாக்கிங் பண்ணி ஸ்டாமினா எனர்ஜியை வளர்த்துக்கிட்டு இல்லாம உட்காந்து தின்னதையே தின்னுகிட்டு பார்த்த சீரியலையே பார்த்துக்கிட்டு எத்த காலம் இப்படி இருக்க போறோம்? கடவுளுடைய சித்தம் நம்ம ஸ்டாமினாவோடு நம்ம வேலை மாத்திரம் இல்ல, ரொம்ப எனர்ஜியோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்த காரியங்களையும் செய்யணுங்க. ரொம்ப முக்கியம். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் நம்ம வளரணும். இல்லங்க டைம் இல்லங்க ரொம்ப இதுங்க பிஸிங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்களா? அது கடவுளுடைய சித்தம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஆண்டவருடைய வசனத்தை நான் படிப்பேன், பலவந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு படிச்சோமே, அதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஒரு மாற்றமும் இல்ல. அப்படி இருந்தோம்னா நடக்குமா? நோ. அதை பார்க்கணும் கடவுளுடைய சித்தம். அடுத்ததாக சபையாக நாம் இந்த உலகத்துக்கு சாட்சி உள்ள மக்களாக இருக்கணும். நீங்களே சாட்சி இருக்கிறார். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஜெபம் பண்றது, அவங்களை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு முதலாவது ஜெபம் அந்த நாடுறது. எந்த வகையிலாவது அவங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியுமா? அவங்களுக்கு டிராக்ஸ் கொடுக்கிறது கடவுளுடைய சித்தம். டிராக்ஸ் கொடுத்து பார்க்கலாமா? அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? இல்ல அவங்க வீட்டுல போய் பேசி, எங்க நமக்கே நேரம் இல்ல தூங்குறதுக்கும் வீடியோ கேம்ஸ் பாக்குறதுக்கும் யூடியூப் பாக்குறதுக்கும் நேரம் இல்லாம இருந்தா அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் காட்ஸ் வில் இல்ல, அதெல்லாம் பிசாசுடைய வில். நம்ம காட்ஸ் வில் செய்யணும்னா இதான் செய்யணும். வெளியில எப்படி போலாம், மத்தவங்கிட்ட எப்படி போலாம், டிராக்ஸ் எப்படி கொடுக்கலாம், அவங்ககிட்ட பேசி உங்க வீட்டுக்கு ஜாம் பண்ண விசிட்டேஷன் வர முடியுமா, நாங்க வந்து ஜாம் பண்ண முடியுமா, எத்தனை வீட கதவை திறந்து இருக்கிறீங்க அந்த மாதிரி திறந்து வாங்க பாஸ்டர் போலான், அதெல்லாம் காட்ஸ் வில், அதெல்லாம் நம்ம செய்யறோமா? இதான் கடவுளுடைய சித்தம். பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் நடக்கட்டும்னு அது குறித்து ஒரு அக்கறை இல்லைன்னா பரலோகத்துக்கு விரோதமா தான் நம்ம வாழ்றோம். பரலோகத்துக்கு பாருங்களேன், தனிப்பட்ட விதத்தில் கடவுளுடைய சித்தம் என்ன, குடும்பத்தில் கடவுளுடைய சித்தம் என்ன, சர்ச்சில் கடவுளுடைய சித்தம் என்ன, சமுதாயத்தில் கடவுளுடைய சித்தம் என்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏன் வேலையில கூட நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம். உன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து வேலையை செய், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய். சரி, இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும்னு விரும்புறேன். இந்த தேவ தூதர்கள் எப்படி இப்படிப்பட்ட கடவுளுடைய சித்தத்தை செய்யறாங்க, பிரத்யேகமாக முழுமையாக உடனடியாக தொடர்ந்து ஊக்கத்தோடு விருப்பத்தோடு சுத்த நோக்கத்தோடு எப்படி செய்யறாங்க, அவங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்ற மாதிரி, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் எனர்ஜி, இப்படி செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்க முடியுமானா, ஒரு வசனத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு 18:10, இப்படி ஆர்வத்தோடு ஏங்க உளுந்து உளுந்து செய்யறாங்க கடவுளுடைய சித்தத்தை அவங்க.
இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தது. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நான் நினைக்கிறேன் இந்த வசனத்துல தான் அந்த ரகசியம் இருக்கு. தேவ தூதர்கள் எப்பொழுதும் என்ன செய்யறாங்களா, பரலோகத்தில் என் பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கிற சமூகம்ன்றது முகான் த ஃபேஸ், கடவுளுடைய முகத்தை எப்பொழுதும் பார்க்கறாங்களாம். பாருங்களேன் கடவுளுடைய முகத்தை எப்பொழுதும் பார்க்கறாங்களாம். இன்னொரு காப்ரியல் தேவதூதன் சொன்னாரு, நான் கடவுளுடைய சமூகத்தில் நிற்கிறேன் அப்படின்றார். நான் நினைக்கிறேன் இதாங்க ரகசியம், ஏன் தேவனுடைய சித்தத்தை தேவதூதர்கள் இப்படி செய்யறாங்க, ஏன்னா கடவுளுடைய முகத்தை எப்பொழுதும் அவங்க பார்க்கறதுனால அந்த கடவுளுடைய அழகுல அவங்க மனதெல்லாம் கவர்ந்து போய் அவருடைய அதிசயத்துல குணாதிசயங்களை பரிபூர்ணத்துல அவங்க எல்லாம் கவர்ந்து போய், என்ன அதிசயமான கடவுள் இவர், என்ன ஞானமுள்ள கடவுள் இவர், எவ்வளவு அற்புதமான கடவுள் இவர், அதெல்லாம் பார்த்து மெய்மறந்து அந்த அழகுல தங்களையே மறந்து இருக்கிறதுனால அவங்களுடைய அவருடைய சித்தத்தை அவங்க அவ்வளவு ஆர்வத்தோடு செய்யறாங்க. அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்புல அவருடைய குணாதிசயங்கள் பரிபூர்ணத்தெல்லாம் பார்த்து 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 மெய்மறந்து போயிருக்கிறாங்க. அதனால தான் கடவுளுடைய சித்தத்தை அவ்வளவு ஆர்வத்தோடு செய்யறாங்க. பாருங்களேன் அவருடைய அழகுல அதுல அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர்னு பாக்குறாங்க. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் ஏதாவது சொன்னார்னா அதுல மிகுந்த ஞானம் இருக்கோன்றதுனால தான் ஓடி போய் செய்யறாங்க. அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் ஏதாவது நமக்கு சொன்னார்னா மிகுந்த என்னுடைய அன்போடு தான் சொல்லுவார்னு அவங்களுக்கு தெரியும். அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், அவர் மிகுந்த பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா அது பெர்ஃபெக்டா இருக்கும், அதை விட வேற சித்தம் பெரியவே கிடையாது, அதை விட பெஸ்ட் வேற கிடையாதுன்றது அறிந்ததுனால கடவுளுடைய முகத்தை பாக்குறதுனால தான் அவங்க அவ்வளவு ஆர்வத்தோடு செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க ஏன் இவ்வளவு இவ்வளவு ஆர்வம் இவங்களுக்கு. நீங்களும் நானும் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னா எப்படிதான் செய்ய முடியும், அவங்கள மாதிரி செய்ய முடியும், எந்த சந்தேகம் இல்லாம கேள்வி இல்லாம கடவுளுடைய சித்தம் ரைட், அதை விட ஞானமானது, அதை விட பெட்டரானது, அதை விட நல்லது, அதை விட அவரை விட என்ன நேசிச்சவர் வேற யாருமே கிடையாது, என்னுடைய நன்மைக்கு தான் அவர் சொல்லுவாரு என்பதை நினைச்சு ஓடி போய் செய்யறாங்க. ஏன்னா அவரு அவரு நேர்நேரா அவர் பாக்குறதுனால. நம்ம அந்த மாதிரி செய்யணும்னா நம்மளும் என்ன செய்யணும், கடவுளுடைய முகத்தை ரகசிய இடத்தில் அனுதினமும் தரிசிக்கிறவர்களா இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். பாருங்களேன் இதான் ரகசியம், கடவுளுடைய முகத்தை கீழ்படிதல் நமக்கு தள்ளாடி போறதுக்கு காரணமே அநேக நேரத்தில் கடவுளுடைய முகம் நம்ம பார்க்காததுனால. யோசிச்சு பாருங்களேன் ரகசிய நேரத்தில் நம்ம எப்பெல்லாம் கடவுளுடைய நேரத்தில் அவருடைய செலவிட்டு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமோ, அவர் நம்மளோடு இருக்கிறார், அவருடைய முகத்தை நாம் பார்த்தேன், தேவன் என்ன பார்க்கிறாருன்ற உணர்வு நமக்கு இருக்கோ, கீழ்படிதல் ரொம்ப ஈஸியா போயிருது. ரொம்ப பைபிள் படிக்கிறதெல்லாம் ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு இழுத்துக்கிட்டு கிடப்போம், ஆண்டவர் ஆவி பிரசன்னம் இருக்கும் போது 10 அதிகாரத்தை படிச்சு முடிச்சிருப்போம் ஒரு மணி நேரத்தில். பாருங்களேன் கீழ்ப்படிதல் ரொம்ப ஈஸியா போறதுக்கு, சில பேருக்கு உங்களுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டம், இழுத்துக்கிட்டு போறது வருஷக்கணக்கில். ஏன் கடவுளுடைய முகத்தை டெய்லி நீங்க பாக்குறதில்ல, ரகசிய நேரங்களில் யூ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட், அவர் நேரத்தில் செலவிட்டு அவர் முகத்தை தரிசிக்கும் போது தான் நமக்கு கீழ்ப்படிதல் வருது. ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல். பாருங்க தாவீது ஒரு சங்கீதம் படிப்போம், 27:4. சங்கீதம் 27:4.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
இது தமிழ்ல அவ்வளவு நல்லா வரல, One thing I ask from the Lord, this only do I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life. எதுக்காக? To gaze on the beauty of the Lord and seek him in his temple. ஒன்றையே நாடுவேன், ஒரே காரியத்தை தான் தேடுவேன். என்ன? என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் கர்த்தருடைய முகத்தின் அழகையே நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். தாவீதுடைய விருப்பம், வாழ்க்கை நோக்கம் தான் கடவுளுடைய அழகையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது, என் இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்றபடி செய்கிற ஊழியக்காரன் அதான் சொன்னார். The man after my own heart. என்னுடைய ஆலோசனை எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னாரு. ஏன் அவர் தாவீது அப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஏன்னா இந்த ஆசை அவருக்கு இருக்கிறதுனால, இந்த வாழ்க்கை நோக்க கடவுளுடைய முகத்தை பார்க்கணும். அவர் முகத்தை பார்த்து, அவருடைய அழகை பார்த்து, அவருடைய அதிசயத்தை பார்க்கிற மக்கள் தான் அப்படி செய்ய முடியும். தேவ தூதர்கள் போல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரத்யேகமாக முழுமையாக உடனடியாக தொடர்ந்து ஊக்கத்தோடு சுத்த நோக்கத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம செய்ய முடியுங்க. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய கடவுளுடைய முகத்தை பார்க்கறதும், அவரிடத்துல நேரம் செலவிடுறதும், அவர் கீழ்ப்படுகிறதும். ஒரு வசனம், இன்னொரு வசனத்தை படிப்போம். ரெவலேஷன் 22:3.
இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும்.
அடுத்த வசனம் படிங்க.
அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்.
பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுது? நித்திய நித்திய காலமாக கடவுளை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிவோமா? எப்படிங்க? போர் அடிச்சிடாதா நமக்கு? இட்டோனெல்லாம் ஆண்டவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஊற்று ஆர்வம் எங்க இருந்து கிடைக்குமா? அவருடைய முகத்தை தரிசிப்பதனால். அதான் போட்டிருக்கு. அது ரெண்டுமே ஒன்னா போட்டிருக்கு. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் இடத்துல நேரத்தை செலவிட்டு அவர் முகத்தை பாக்குறோமோ, அவர் எவ்வளவு அதிசயமானவர் பாக்குறோமோ, அவர் சேவிக்கிறது எவ்வளவு பாக்கியம் பாக்குறோமோ, அப்பெல்லாம் கீழ்ப்படிதல் தேவ தூதர்கள் போல் நம்ம செய்ய முடியும். கீழ்படியாமலாம சில பேர் உங்களில் இருக்கிறதுக்கு காரணமே யோசிச்சு பாருங்களேன். இங்கதான் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. ஆண்டவர் இடத்துல நீங்க நேரம் செலவிடுறதில்ல, ஆண்டவர் இடத்துல நீங்க நேரம் அவர் முகத்தை தரிசிக்கிறது இல்ல. நான் முகத்தை தரிசிக்கிறதுக்கு நேரத்தை செலவிடுறதில்ல. அதனால தான் பைபிள் படிக்கிறது போரு. எனக்கும் அப்படி ஆயிடும். ஆண்டவர் ஜெபம் சரியா பண்ணாம போனா என்ன ஆகும்? பிரசங்கம் பண்றதை விட, பிரசங்கம் தயார் பண்றதை விட ஒரு கஷ்டமான காரியம் வேற இல்ல. ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் முகத்தை தரிசிச்சுட்டு வந்த உடனே ஆர்வத்தோடு, தேவ தூதன் பலன் வந்த மாதிரி ஆர்வத்தோடு செய்யறதுக்கு அங்கதாங்க கிடைக்கிறது பலன். அங்கதாங்க கீழ்ப்படிதலுக்கு பலன் கிடைக்குது. ஆகவே நம்ம இன்னும் பயன்பாடுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஏன் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்? முதலாவது என்ன பார்த்தோம்? கடவுளுடைய சித்தத்தை செய்யணும். கடவுள் சித்தம்னா என்னன்னு பார்த்தோம். அது செய்யற விதம் பார்த்தோம். பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் அதுக்கு பல உதாரணங்களை பார்த்தோம். அவங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம ஏன் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்? முதலாவது, கடவுளுடைய சித்தத்தை செய்யாம இருப்பது பாவம். பாவம்னா என்ன? கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமா செய்யறதுதான் பாவம். அது பாவம் மாத்திரம் இல்ல, அது ஆபத்து. யோவான்ல என்ன போட்டிருக்கு? கடவுளுடைய சித்தத்தை செய்யாதவர்கள் பிசாசனுடைய இச்சைகளை செய்கிறார்கள், பிசாசனுடைய இச்சைகளை செய்கிறவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகள் அப்படின்றார் இயேசு. நீங்க பிசாசனுடைய இச்சைகளை செய்கிறவர்னால பிசாசுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தா அவருடைய சித்தத்தை செய்வீங்க. அது பெரிய சாபத்தை நமக்குள்ள கொண்டு வருது. பாருங்களேன், நாம் கடவுளுடைய ஜனங்கள், அவர் சித்தத்துக்கு நம்மள பேப்டிசம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணிருக்கிறோம். என்ன பண்ணிருக்கிறோம்? ஆண்டவரே, இன்னுமே நான் உன் சித்தத்தை செய்வேன். கம்யூனியன் எடுக்கும்போது என்ன சொல்றோம்? அந்த ப்ராமிஸை நம்ம புதுப்பிக்கிறோம். உன் சித்தத்தின்படி வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதெல்லாம் செஞ்சுட்டு போய் நியாய தீர்ப்புல நம்ம நின்றுட்டு ஆண்டவரே ஆண்டவரே அவர் என்ன சொல்லுவாரு? கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன். பாருங்களேன், மத்தேயு 7:21 என்ன சொல்றாரு பாருங்க.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
பரலோகத்துக்கு போறதுக்கு பெஸ்ட் சர்டிபிகேட் என்ன தெரியுமா? நீங்க பேப்டிசம் எடுத்தீங்க, சர்ச்ல இருந்தீங்க, அது கிடையாது. பரலோக எக்ஸெப்ட் பண்ற ஒரே சர்டிபிகேட், தேவனுடைய சித்தத்தை செய்தாய். பாருங்களா, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இல்லை அப்படின்றாரு. அடுத்ததாக கடவுளுடைய சித்தம் ஏன் செய்யணும்? ஏன்னா அது அவர் கேட்கிற நியாயமான உரிமை. அவர் தான் நம்மளை படைத்தவர், நம்மளை பராமரிக்கிறவர், அடிப்படை கடமை. பாவத்தினால் நம்ம மூளை பைத்தியகாரத்தனம் ஆயிடுச்சு, பாவம் நம்ம மூளையை கெடுத்துருச்சு. உணர்ந்து யோசிச்சு உனக்கு நன்றின்னு ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா என்னை படைத்தவர் என்ன விரும்புறாரோ அதை நான் செய்யணும்னு அவன் நினைப்பான் இல்லைங்களா? அதுதான் உரிமை. அடுத்ததாக கடவுளுடைய அவருடைய வார்த்தை கொடுத்ததே அவருடைய சித்தம் நம்ம செய்யணும். ஏங்க கடவுள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வேதத்தை எழுதணும்? ஒரு வேதத்தை இவ்வளோ வருஷமா எழுதி எத்தனையோ பேர் மூலமா மொழிபெயர்த்து நம்ம கொடுக்கணும். அவர் சித்தத்தை நம்ம வெறும் அறிவில் தெரிஞ்சுக்கணும்னு மாத்திரம் இல்லை, அதை செய்யணும்ன்றதுக்காக கடவுளுடைய சித்தம். கடவுள் எவ்வளவு ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறார், ஏன் அந்த ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்கிறாரு? அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னு ஊக்குவிக்கிறதுக்காக. எவ்வளவு மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு, மிரட்டுறாரு, எவ்வளவு கண்டிக்கிறாரு. ஏன் இந்த மிரட்டல்லாம் நம்மளை அவருடைய சித்தத்தின்படி செய்யாம போகாதபடிக்கு எச்சரிக்கைகள், வார்னிங்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த பராமரிப்புல நமக்கு வர எல்லா உபத்திரவங்கள், எல்லா சிக்ஷைகளும் எதுக்காக வருதுன்னு வேதம் சொல்ல தெரியுமா? உன்னை அடிக்கிறார். ஏன்? அவர் சித்தத்தை செய்யற மகனா நீ மாறணும். வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்களை யோசிச்சு பாருங்க, பராமரிப்புல வர பல அடிகளை யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டம் நமக்கு கொடுக்கிறாரு? பிள்ளைகளா இருந்தா ஏன் கொடுக்கிறாரு? நம்மளை வடிவமைத்து நம்மளை சூளையில போட்டு உருவாக்கி அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நம்மளை மாத்தம். எவ்வளவு அவர் வேதம், அவர் கட்டளைகள், அவர் வாக்குத்தத்தம், பராமரிப்பு எல்லாமே அவர் சித்தத்தை செய்யணும்னு தான் நம்மளை ஊக்குவிக்குது. கடவுளுடைய சித்தம் வந்து நம்முடைய நன்மைக்காகத்தாங்க, அது வந்து நம்முடைய நன்மைக்காகத்தான். கடவுளுடைய சித்தம் இந்த வாழ்க்கையிலும் சரி நம்முடைய மரணத்திலையும் சரி பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அவர் சித்தத்தை செய்யறதுலயே பெரிய ஆனந்தம் இருக்குன்னு சங்கீதம் 19:11 போட்டிருக்கு. படிங்களா, ஒரு வாட்டி படிப்போமே. அது 19:11.
அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு.
மிகுந்த பலன் உண்டு. இந்த வாழ்க்கையில ரொம்ப பலன் இருக்குது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது. அது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த உலகத்துல இறக்கும் போது ஒருத்தர் அகஸ்டஸ் அவர் சொன்னார, நான் சாவும் போது வழி இல்லாத சாவு எனக்கு இருக்கணும்னு. ஒருத்தர் அருமையா சொல்றாரு, வழி இல்லாத சாவு, நம்ம சாவு படுக்கையில் இருக்கும் போது வழி இல்லாத ஒரு மரணம் நமக்கு வேணும்னா இந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை நான் செஞ்சேன்றத சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இல்ல தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்தேன் என் வாழ்க்கையின் மூலமாக, அதை விட பெரிய திருப்தி இல்ல, அதான் பெரிய ஆனந்தம். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேட்டர்ன், மாடல், ஹை ஸ்டாண்டர்ட், பரலோகத்துல தேவ தூதர்கள் செய்யதுமான நம்ம செய்யணும். எஞ்சி இருக்கிற பாவத்தோடு நம்ம செய்ய முடியுமா? நமக்கு அதுக்கு பலன் இருக்கா? அதுக்கு பலன் இல்ல. அதனால தான் என்ன பண்ணணும், டெய்லி ஜெபிக்கணும். அவர் பலன் கொடுத்தா தான் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்து பெற்றுக்கொண்டா தான் உண்டு அதை அப்படி செய்ய முடியறதுக்கு. நம்ம வாழ்க்கையை நம்ம சோதிச்சு பார்க்கணும், எல்லா விதத்திலையும் நம்ம கடவுளுடைய சித்தத்தை செய்யறோமா? அதான் ரூல், அதான் ரூல், அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அது செய்யாதவன் நம்ம ஜிபிஎஸ் டிராவல் பண்ணி போகும்போது ஜிபிஎஸ் இருக்கும், இப்படி ரைட்ல போ லெப்ட்ல போன்னு காமிக்கும். நம்ம வாழ்க்கைக்கு ஜிபிஎஸ் எது தெரியுமா? கடவுளுடைய சித்தம் தான். அது ரைட்டுனா ரைட்டு போனோம், லெப்ட்னா லெப்ட் போனோம், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். யோசிச்சு பாருங்க, உங்க பேச்சு கடவுளுடைய சித்தம் படி இருக்கா? வேதம் என்ன சொல்லுது, நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? கிருபையினால் சாரம் நிறைந்ததாக இருக்கணும். எந்த கெட்ட வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வராதபடிக்கு, மற்றவர்களை கட்டி எழுப்பும்படிக்கு, பக்தி வத்தியில் எழுப்பும்படிக்கு தான் உங்க பேச்சு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கு நம்ம பேச்சு, அதான் கடவுளுடைய சித்தம். அப்படிதான் நம்ம பேசணும். நம்ம டிரெஸ் கடவுளுடைய சித்தத்தின்படி இருக்கா? உள்ளான அலங்கரிப்புல கவனம் கொடுங்கன்னு பேதுரு சொல்றாரு. வெளியில கவனம் எல்லாம் அங்க நல்லா டிரெஸ் பண்றது தப்பு இல்லை, நல்லா பண்ணலாம், ஆனா கவனம் எல்லாம் அதுல இருக்கக்கூடாது. உள்ளான அலங்கரிப்புல கவனம் சித்தா தான் கடவுளுடைய பார்வையில் மிக உயர்ந்ததாக இருக்கு வேதம் சொல்லுது. நம்ம சாப்பாடு கடவுளுடைய சித்தத்தின்படி இருக்கா? அவர் சித்தம் என்ன? நம்ம நல்லா ஃபேட்டு டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லு ஃபேட் எல்லாம் போட்டு அசைய முடியாத மாதிரி ஆயிடணுமா கடவுளுடைய சித்தம்? இல்ல, நமக்கு கொடுத்ததை சந்தோஷத்தோடு அனுபவிச்சு நீண்ட காலம் வாழணும். கண்ட்ரோல் இருக்கணும், கண்ட்ரோலோடு சாப்பிட்டு டயட்ல நம்ம வாழணும். அதான் நம்ம சாப்பாடுல கடவுள் சித்தம், அதான் நம்ம பண்றவங்க ஜபம். நம்முடைய பேட்டர்ன் வந்து தேவ தூதர்கள் போல இருக்கணும். ஒன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு தேவ தூதன் இருந்தா இதை செய்வாரா? தேவ தூதர்கள் போல் நம்ம கீழ்படினா என்ன யோசிச்சு பார்க்கணும், ஒரு தேவ தூதன் இருந்தா இதை செய்வாரா யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய சித்தம் நம்முடைய நன்மைக்குங்க, நம்ம வாழ்க்கையில வர எல்லா அநேக கஷ்டங்கள் வந்து நம்ம சொந்த சித்தத்தை செஞ்சு பிடிச்சதுனால. யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய சித்தம் செய்யும் போது பெரிய ஆசீர்வாதம். நம்ம நம்ம மனித குலத்துக்கு வந்த எல்லா துன்பத்துக்கு காரணம் யோசிச்சு பாருங்க. ஆதியில நம் முதல் பெற்றோர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம அவங்க சொந்த சித்தத்தை செஞ்சு அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டாங்க. என்ன ஆச்சு? அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி பெரிய சாபத்தை வாங்கி கொடுத்தான். சவுல் கடவுளுடைய சித்தத்தை செய்யறத விட்டுட்டு அவன் சித்தத்தை செஞ்சு அந்த ராஜாவை விட்டுட்டு அவன் நல்ல ஆடுகள்லாம் எடுத்துக்கிட்டான். அவன் ராஜ்யமே இழந்து போனான். அவர் சித்தத்தை செய்யாம போறதுனால நம்மத்தான் நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். ஜோசப் எடுத்து பாருங்க, அவனுக்கு பெரிய ஆசை இச்ச, அந்த அந்த பாண்டிஃபருடைய மனைவி அவனை இழுக்குது, இச்சைகள் அவனை இழுக்குது. ஆனா இல்லனா கடவுளுடைய சித்தத்தை தான் செய்வேன். என்ன ஆச்சு? அந்த ராஜ்யத்திலேயே ரெண்டாவது மனுஷனாக அவன் மாறினான். தானியல் எடுத்து பாருங்க, அந்த ராஜா சொன்னாரு யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. ராஜா சித்தமா கடவுளுடைய சித்தமா? இவன் என்ன பண்ணான்? கடவுளுடைய சித்தத்தை தான் செய்வேன் போய் ஜன்னலை திறந்துகிட்டு போய் முழங்கால் படிட்டு பண்ணார். என்னாச்சு? அந்த ராஜ்யமே டேனியலுக்கு முழங்கால் படிட்ட மாதிரி செஞ்சார். கடவுளுடைய சித்தம் செய்யறதுனால நம்மளுடைய சித்தம் நிறைவேறது தெரியுமா? நம்ம என்ன விரும்புறோமோ அது நிறைவேறது கடவுளுடைய சித்தம் செய்யறதுனால. ஏன்? அவருடைய சித்தம் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. அதை நினைச்சு அந்த மாதிரி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மளை ஆயத்தம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம்.